ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் 22வது வசனம். 1 பீட்டர் சாப்டர் 1 வர்ஸ் 22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆண்டவர் இந்த மனுஷங்களை உருவாக்கும் போது, எல்லா மனுஷங்களும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவங்களுடைய மனசாட்சியில நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறாருன்னு வேதம் நமக்கு சொல்லுது. எல்லாருடைய மனுஷங்களுடைய மனசாட்சியில நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் சுருக்கம் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உன் தேவனை நீ நேசிக்கணும், உன்னுடைய பிறனை நீ உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னுடைய பிறனை நேசிக்கணும். இது தேவனுடைய நியாயப்பிரமாணமா இருக்கிறது. அது நியாயப்பிரமாணம், நான் என்ன நேசிக்கிற மாதிரி என்னுடைய பிறனை நேசிக்கணும்ன்றது தேவனுடைய நியாயப்பிரமாணமா இருக்கிறது. அந்த நான் செய்யாத போது நான் பாவம் செய்கிறேன். புரியுதுங்களா? அது தேவன் என்ன நேசிக்கணும், உன் பிறனை நீ நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும்னு ஆண்டவர் கட்டளை நியாயப்பிரமாணமா கொடுத்திருக்கும் போது அதை நான் செய்யாத போது நான் பாவம் செய்கிறேன். இந்த கடமை வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அன்பு கடன் பட்டிருக்கிறான். அது வந்து சிருஷ்டிப்புலேயே பட்டிருக்கிறான். ஆண்டவர் மனுஷங்களை உருவாக்கும் போதே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கணும்ன்ற கடத்தை சிருஷ்டிப்புலேயே கொடுத்திருக்கிறார். சிருஷ்டிப்புல கொடுத்தது மாத்திரம் இல்லாம நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது அதை நினைவு பூட்டினார். அது மாத்திரம் இல்லாம பேதுரு நமக்கு இப்ப எழுதும் போது வெறும் சிருஷ்டிக்கப்பட்டு மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணம் பெற்ற மனிதர்கள் மாத்திரம் இல்ல, மீட்கப்பட்ட மனிதர்களாக நம்ம இருக்கும் போது அந்த கடமை நமக்கு மிகவும் அதிகமாக உயர்ந்த நிலைமையில நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க கடன்பட்டிருக்கிறோம். வெறும் சிருஷ்டிப்புல மாத்திரம் இல்ல, அந்த கடமை நம்ம விசேஷ விதத்துல மீட்கப்பட்டதுனால நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கடமைய பேதுரு நமக்கு ஞாபகப்படுத்தி வராரு. 21 பேதுரு 1வது அதிகாரம் 22-25 வரைக்கும் வர 4 வசனத்துல அவர் என்னதான் சொல்ல நினைக்கிறார்னா, மூணே வார்த்தை தான் சொல்ல நினைக்கிறார். இட்ஸ் எ கமாண்ட். என்ன கமாண்ட்? ஒருவரை ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அவ்வளவுதான் அவர் சொல்ல நினைக்கிறது. ஆனா அத பேதுரு ரொம்ப அழகா அதிசயமா சொல்றாரு. எப்படின்னா, அத கட்டளையா கொடுத்துடாம அந்த கட்டளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் மிக பிரம்மாண்டமான சத்தியங்களை ஜோடனை பண்ணி அந்த கட்டளையை நமக்கு வலியுறுத்துறார். புரியுதுங்களா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்திருக்கலாம். ஏன் அன்பா இருக்கணும், அப்படி அன்பா இருக்கு ஏன் நீங்க இருக்கணும்ன்றதுனால பெரிய பிரம்மாண்டமான சத்தியங்களை முன்னாடியும் பின்னாடியும் போட்டு அந்த அந்த கட்டளையை நமக்கு வலியுறுத்துறாரு. அந்த கட்டளையை தீவிரப்படுத்துறார். அதை நம்ம தவிர்க்க முடியாத அளவுக்கு நமக்கு எடுத்து காட்டுறாரு இந்த கட்டளை. இது வந்து இது முழு புதிய ஏற்பாடும் இந்த கட்டளையை நமக்கு ஞாபகப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். வெறும் பேதுரு மாத்திரம் இல்லை, முழு புதிய ஏற்பாடுலயே இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னதா நம்ம பார்க்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, படிங்களா ஒருத்தர், யோவான் 13:34.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் அன்பாயிருங்கள்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி ராத்திரியில கம்யூனியன் டைம், முதல் கம்யூனியன் டைம்ல அவர் சொன்ன கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. ஏன் அன்பா இருக்கணும்? அன்புனால உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பலவிதமான நன்மைகள்னால அன்பா இருங்க. அடுத்தது,
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்கள் என்றார்.
பாருங்களேன், அது மாத்திரம் இல்லாம நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுகிற நன்மைகள் மாத்திரம் இல்லாம இந்த அழிஞ்சு போற உலகத்துக்கு நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறது தான் மிகப்பெரிய உயர்ந்த சாட்சியா இருக்க போகுது, மிகப்பெரிய விட்னஸ் இந்த உலகத்துக்கு. என்ன, நீங்கள் என்னுடைய சீஷர்கள், இந்த உலகம் எப்படி கண்டறியும்? இந்த உலகத்துல எந்த குடும்பத்திலையும் எந்த ஜாதியிலையும் எந்த மக்களுக்கு மத்தியில இல்லாத அன்பு, விசேஷ அன்பு உங்களுக்கு மத்தியில் இருக்கிறத பார்க்கும் போது நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் கண்டறியும் அப்படின்னு இயேசுவே சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். பவுல் சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். பவுல் அன்பை பத்தி அவருடைய ஒவ்வொரு நிருபத்திலையும் அந்த கடமையை பத்தி உணர்த்துறார். உதாரணத்துக்கு ரோமர் 12:10 பார்க்கலாம். இதோ ரட்சிப்பின் மகத்துவங்கள்லாம் 12 அதிகாரங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களை ஜீவ வழியா தேவனுக்கு ஒப்பு கொடுங்க 12வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன சொல்றாரு, 12:10,
சகோதர
சிநேகத்தின் மேல் ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள். அது திருப்பி திருப்பி பவுல் ஞாபகப்படுத்துறார். பாருங்க 13:18 படிங்களேன், 13:8
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதீர்கள்.
அந்த அன்பை பத்தி அவர் விளக்குறார், புரியுதுங்களா? அந்த அன்பு எப்படி காட்டணும்ன்ற கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். பவுல் எழுதின பெரிய நிருபம் அன்பை பத்தி 1 கொரிந்தியர் 13 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா? பவுல் சொல்றத பாக்குறோம், இயேசு சொல்றத பாக்குறோம். அடுத்ததாக யோவான் அவர் எழுதுற நிருபம், 2 நிருபம், John 1, John 2, John 3 எழுதி இருக்கிறார். அதை யாராவது படிச்சு பார்த்தோம்னா, ஆக்சுவலா திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தோம்னா என்ன நினைச்சுக்கலாம், ஒருவேளை யோவானுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால அவர் என்ன பண்றாரு தெரியுமா, வயசாயிட்டா என்ன பண்ணுவாங்க, சொன்னதே திருப்பி யோவானுக்கு வயசு கீசு ஆயிருச்சா சொன்னதே சொல்றாருன்னு நம்ம யோசிக்கலாம். திருப்பி திருப்பி அவருடைய நிருபத்துல பாத்தீங்கன்னா அன்பு 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 அதேதான் சொல்றத பவுல் பார்க்க, இது யோவான் சொல்றத பார்க்கலாம். நீ தேவனை அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி உன் சகோதரனை நீ நேசிக்கவில்லை என்றால் நீ பொய்யனா இருக்கிறாய். ஒருவன் சகோதரன் மேல் அன்பு இல்லை என்றால் அவன் கொலைபாதகன், மர்டரர், அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை, அவன் அவனையே ஏமாத்திக்கிறான் அப்படின்றாரு. தேவனால் பிறந்த எவனும் தன் சகோதரனை நேசிக்கிறான், தன் சகோதரனை நேசிக்காதவன் பிசாசினால் உண்டானவன் அப்படின்னு யோவான் திருப்பி திருப்பி சொல்றது. காணுகிற உன்னுடைய சகோதரனை நீ அன்பு வைக்காவிட்டால் காணாத தேவனை நீ எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு திருப்பி திருப்பி பேதுரு சொல்றதை பார்க்கலாம், திருப்பி யோவான் சொல்றதை பார்க்கலாம். பவுல் சொல்லி இருக்கிறார், அடிக்கடி சொல்லி இருக்கிறார், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் இல்லைங்களா? கலாத்தியர்ல சொல்றார், பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற முதல் பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. பரிசுத்தாவி இருக்குன்றத முதல் கனி என்ன? அன்பு. அன்பு எபேசியர்ல சொல்றார், சத்தியத்தோ அன்போடு சத்தியத்தை பேசுங்கள். சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல இல்ல, அன்போடு சத்தியத்தை நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு முழு புதியற்பாடும் அன்பை பத்தி வலியுறுத்துறத நம்ம பார்க்கலாம். பேதுரு வந்து இங்க அன்பை பத்தி சொல்றாரு. நம்ம கடந்த வாரம் அதுக்கு ஒரு முகவரியா பார்த்தோம், ஒரு இன்ட்ரடக்ஷனா. இந்த வாரம் 3 தலைப்புல அந்த வசனங்களை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது பேதுரு என்ன சொல்றாருன்னா, அன்பு செய்யணும், என்ன மாதிரி அன்பு செய்யணும், அன்பு செய்யணும், என்ன மாதிரி அன்பு செய்யணும், அந்த மாதிரி நான் எப்படி அன்பு செய்ய முடியும், இந்த மாதிரி அன்பு செய்யணும்ன்றார், அந்த மாதிரி நம்ம எப்படி அன்பு செய்ய முடியும்ன்றார், மூன்றாவதாக ஏன் நம்ம அப்படி அன்பு செய்யணும்ன்றார். 3 தலைப்புல பார்க்கும். முதலாவது என்ன மாதிரி அன்பை பத்தி இவர் பேசுறாரு, நான் போன வாரமே சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மேற்பார்வையான உணர்ச்சி கேற்ற மனுஷீக அன்பு இல்லை. இது அவங்கள பத்தி ஒன்னும் தப்பா பேசக்கூடாது, அவங்கள பத்தி ரொம்ப பாரு அன்பா நினைச்சுக்கணும், அவங்க அப்படி ஒரு மேல் பார்வையான ஒரு கேஷுவல் சூப்பர்ஃபிஷியல் லவ் இல்லைங்க, இது தெய்வீகமான உயர்ந்த சுத்தமான அன்பு. இது உணர்ச்சிக்கு ஏற்ற அன்பு இல்லை இல்லைங்களா. உணர்ச்சி கேட்ட அன்புனா நீ அவனை லவ் பண்ணு அவனை லவ் பண்ணு லவ் பண்ணுன்னா உணர்ச்சி இருந்தாதானே லவ் பண்ணோம்னு கேட்போம். அப்படி இல்லை, இது வந்து சித்தம், வில்லுக்கு ஏற்ற லவ், இது கட்டளைக்கு உட்பட்ட லவ். ஒரு கட்டளைனால தன்னை உட்படுத்திக்கிட்டு நேசிக்க முடியும், அவங்க நேசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இல்ல, அந்த கட்டளைக்கு உட்பட்டதுனால. புரியுதுங்களா? அவங்க ஒருவேளை அவங்க மேல எனக்கு உணர்ச்சி இல்லாம இருக்கலாம், அவங்களை பிடிக்க அவங்க அட்ராக்டிவா ரொம்ப பிடிக்காம இருக்கலாம், ஆனாலும் அவங்க மேல என்னால நேசிக்க வைக்க முடியும். இதுனா இட்ஸ் அ லவ், இட்ஸ் அ லவ் ஆஃப் சாய்ஸ். கட்டளைக்கு கீழ்படுகிற அன்பு இது, அந்த உயர்ந்த அன்பு. அந்த அன்பை பத்தி, அந்த அன்பு செய்யற கெப்பாசிட்டி வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி மறுபடியும் பிறக்காத மனுஷனுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை. இந்த அன்பு காட்டணும்னா முதலாவது என்ன இருக்கணும்னு நான் சொன்ன போன வாட்டி, ஒரு சுத்த ஆத்மா இருக்கணும். மறுபடியும் பிறவாத மனுஷன் என்ன மாதிரி ஆத்மா இருக்கு? தீட்டுப்பட்ட அசுத்தமான ஆத்மாய் கொண்டிருக்கிறதுனால அவன் ஆத்மால பலவிதமான விஷம் ஓடுது. பொறாம, வெறுப்பு, கசப்பு, கோபம், பயங்கரமான துர்குணம். துர்குணம்னா என்ன தெரியுதுங்களா? மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும். நற்குணம்னா மற்றவங்களுக்கு எப்படியாவது நல்லது செய்ய முடியுமான்னு எங்க துர்குணம்னா மற்றவங்கள அழிச்சு நான் நல்லா இருக்கேன், ஆண்டவரே என்ன ஒண்டி காப்பாத்துன்ற ஒரு துர்குணம் மனுஷனுக்கு இருக்கு, மறுபடியும் பிறவாத மனுஷனுக்கு. அந்த மாதிரி மனுஷனால இந்த சுத்த அன்பு அவனால காண்பிக்க முடியாது. அதனால இந்த அன்பு எப்படி ஒரு சீப்பான தெய்வீகமான அன்பு, ஒரு சகோதர அன்பு. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி நம்மள மாதிரி தேவன் மற்றவர்களை பரதேசிகளை ஆக்கியிருக்கிறார் இல்லையா? நம்ம பரதேசிகள் ஆகிட்டோம் இந்த உலகத்துக்கு. நம்மள மாதிரி இருக்கிற இன்னொரு பரதேசியை நம்ம நேசிக்கிறது. ஏசு சொன்னார் நீ படித்த பகுதியிலையும், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாயார், யாரு என் வசனத்தை கேட்டு அதன்படி, அவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க, அவங்கள நேசிக்கிறது, அவங்க மேலே வர அன்பு. இந்த அன்புக்கு மூணு குணாதிசயம் பேதுரு சொல்றத நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், அந்த 25வது வசனத்துல முதலாவது குணாதிசயம் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் என்ன மாதிரி அன்பு? மாயமற்ற, மாயமற்ற, நான் ஹிப்போக்ரிட்டிக்கல். இன்னொரு வெர்ஷன்ஸ்ல வந்து சின்சியர், மாயமற்ற அன்பு. எங்கெங்க இருக்குது இந்த மாதிரி மாயமற்ற அன்பு? மாயமற்ற அன்பு உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஒரு மாஸ்க்னுவாங்க. மாஸ்க் தான் உள்ளுக்குள்ள நம்ம அழுகுற மாதிரி இருக்கலாம், ஆனால் சிரிக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சிரிக்கிற மாதிரி அதை போட்டுக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே அழுகலாம் கூட, உள்ளுக்குள்ளே கோமா மூஞ்சி வச்சுக்கலாம், ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி வெறும் மாஸ்க் தான் உலகத்தில். சில பேர் பார்த்தோம்னா நம்ம போகிறோன்னா கோமா இருப்பாங்க, ஆனால் இப்படி திருப்பிட்டு மாஸ்கை போட்டு ஐயோ வந்தீங்களா உங்களை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஒழுகுவாங்க. ஐயோ நேற்று தான் ஒரு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சோம், நல்லா மைமறந்து பிடியா பிடிச்சிருப்பாங்க, உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு குழம்பு கொடுத்து அனுப்பலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு மாயமாலமான அன்பு தான். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயமால அன்பு, பெரிய சிரிப்பு, பெரிய சிரிப்பு இருக்கும். எனக்கு ஒரு கன்னடா அம்மா, எனக்கு தெரிஞ்ச அம்மான்னு இவங்க மூஞ்செல்லாம் மாறிடும், அவங்களுக்கு அப்படியே ஒழுகுறோம், மூஞ்ச மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிரும், அந்த முகமே அப்படித்தான் அப்படியே பார்த்து சின்னாகிக்கிறான்னு கத்தும் கனடால. அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸுக்குள்ளேயும் இல்லைங்களா, எங்கே பார்க்குறோம் எல்லா சுயநலம், சுயநலம், அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இவர் சொல்ல வரலங்க. நம்ம நினச்சிக்கிறோம் ஏன் நான் சில இடங்களில் ஐயோ ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்றதுன்னா ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ரொம்ப அன்பு எதை வச்சு சொல்றோன்னா, சொல்லிட்டா அவங்க பேச்சை வச்சுதான். ஏன்னா நம்மெல்லாம் மேல் பார்வைய வெளிப்பார்வைய பார்த்தே திருப்தி அடைந்து அதுலயே ஏமாந்து போற ஜனங்க இல்லைங்களா. நல்ல அன்பு இருக்கிறோம்னு யாராவது யோசிச்சு பாருங்க, எதை வச்சு இங்க ரொம்ப அன்புன்றோம்? அவங்க பேச்சு, அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற ஒரு பேச்சு, மேல் பார்வையிலே திருப்தி ஆகுறதுதான். இந்த அன்பு பேச்சு இல்லைங்க, ரொம்ப அன்பா பேசுறதுனால இந்த அன்பு இல்லை. சில நேரத்துல ரொம்ப கொடுமையா கூட பேசும் இந்த அன்பு. மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உண்மைய பேசும், சத்தியத்துல சந்தோஷப்படாது இந்த அன்புன்னு போட்டிருக்கு. மாயமாலமே இல்லாத அன்பு. எப்ப பாரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுனால அன்பு இல்லை, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக உண்மையே பேசுற அன்பு. அவங்கள நற்குணம் உள்ள அன்பு இது, சுயநலம் இல்லாத அன்பு இது. நல்லா பேசுறது இல்லை இந்த அன்பு. சரி, இது அன்பு முதலாவது குணாசி என்ன? ஒரு போலித்தனமான மேல் பார்வையான சூப்பர்ஃபிஷியல் லவ் இல்லை, மாயமற்ற அன்பு. மாயமாலுமே இருக்காது, புரியுதுங்களா? மாயமாலுமே இருக்காது. ரெண்டாவது இதுக்கு இருக்கிற குணாதிசயத்தை பார்ப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கடைசியில் வருது பாருங்களேன், சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய். முதலாவது மாயமற்றமாக, ரெண்டாவது ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். இதை திருப்பியும் 4:8 சொல்றாரு பாருங்களேன், 4:8 படிங்க. ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது குணாசியம் ஊக்கமாய்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள்.
ஊக்கமான விதத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. ஏன் அப்படி நம்ம இருக்கணும்? தொடர்ந்து படி.
அன்பு திரளான பாவங்களை மூடும்.
அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு இல்லாததுனால தாங்க சபைகள் கெட்டு போகுது, குடும்பங்கள் கெட்டு போகுது, வாழ்க்கைகள் கெட்டு போகுது. அன்பு திரளான பாவங்களை மூடும்னா எவ்வளோ விதமான முறுமுறுப்பு, கோபம், மன்னிக்காத குணம், வெறுப்பு, அதெல்லாம் அன்பு மூடும். அன்பு தாங்கும், அன்பு மூடும். ஊக்கமாயன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஊக்கமாயன்னா என்ன நினச்சிக்கிறது? நமக்கு யோசிச்சோம்னா அப்படியே ரொம்ப உணர்ச்சிகள் நிறைந்து பிரதர் ஐ லவ் யூ பிரதர் அப்படின்னு சொல்றதா ஊக்கமாய்? என்ன ஊக்கமாயினா? ஊக்கமாயினா எக்டனீஸ்ன்ற ஒரு வார்த்தையில வருது. ஊக்கமாயினா, ஊக்கமாயினா ஒரு லிட்ரலா என்ன சொல்லனா, என் கையை வந்து எவ்வளோ தூரம் என்னால் நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டுறதுக்கு பேர்த்து தான் ஊக்கமாய். எந்த அளவுக்கு என்னுடைய மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, என்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரைக்கும். இப்போ இது வரைக்கும் தான் என் கை வர முடியும்னா இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன? ஊக்கமாய். புரியுதுங்களா? என்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு ஊக்கமாய் என்ன ஓங்குறது, ஓங்குறது. அது ஒரு கிராஃபிக்கல் மேக்ஸிமம் லிமிட்டு. அந்த அன்பினுடைய தீவிரம் ஆர்வத்தை பற்றி இது பேசுது. எந்த அளவுக்கு அன்பு செய்யணும், ஊக்கமாய் அன்பு செய்யணும், எந்த அளவுக்கு என்னால் ஓங்க முடியுமோ. இந்த இந்த பகுதியில் தான் பேதுரு ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, அவருக்கு ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, ஆண்டவரே என்னுடைய சகோதரனை நான் 7 தடவை எத்தனை தடவை மன்னிக்கணும், 7 தடவை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்து குத்துட்டான்னு கேட்குறார். ஏன் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், 7 தடவை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்து குத்துலாமான்னு கேட்குறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 70 times 7. அதாவது என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் எவ்வளோ மன்னிக்க முடியும், எவ்வளோ எண்ணி முடியாத அளவுக்கு நீ மன்னிக்கணும் சகோதரன். அதுக்கு பேர் தாங்க ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். ஊக்கமாய் இந்த வார்த்தை வந்து மேக்ஸிமம் லிமிட்டை பற்றி பேசுது. எனக்கு செய்கிற தீங்கு, எனக்கு செய்கிற இழப்பு, அதை வந்து மேக்ஸிமம் என்னால் கிறிஸ்துவ எனக்கு மன்னித்தது மாதிரி எவ்வளோ மன்னிக்க முடியும். அதுக்கு தான் ஊக்கமாயன்ற பேர். அந்த வசனம் இன்னொரு இடத்துலயே வருது பாருங்களேன், ஊக்கமாயன்றது லூக்கா 22:44.
அவர் மிகவும் வியாபுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்.
இயேசு கிறிஸ்து கெத்செமனேல இருக்கும் போது மிகுந்த வியாகுலத்தோடு அவர் என்ன பண்றாரா, அவருடைய மேக்ஸிமம் ஊக்கமாயின் வரும்போது என்ன அர்த்தம்னா, நம்முடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. எந்த அளவுக்கு இயேசு மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில அவர் ஜெபம் பண்ணாருனா, அது எந்த அளவுக்கு தாங்கினார்னா, அவருடைய ஆர்டரிஸ் எல்லாம் உடைஞ்சி அவருடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவர் தாண்டி போயிட்டார். அது ஊக்கமாய் அந்த அளவுக்கு அவர் போனதுனால என்ன ஆச்சு, அந்த ஆர்டரிஸ் எல்லாம் உடஞ்சி ரத்த வேர்வியாக அவர் சிந்த வேண்டியதா இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சகோதரன் மேல நீ என்ன மாதிரி அன்பு காட்டணும்னா, உன்னால மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும், எந்த அளவுக்கு எமோஷனலை பத்தி அது பேசல, மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை பத்தி பேசுது. எந்த அளவுக்கு உன்னால அன்பு காட்ட முடியும் அப்படின்னு தான் இதை பேசுது. ஊக்கமான விதத்துல இது பெரிய அன்புங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாதாரணப்பட்ட அன்பை பத்தி பேசல, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவே அவங்களுக்கு மத்தியில் நித்திய நித்தியமாயிருந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்திருந்தாங்க இல்லைங்களா? நித்திய 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 காலமாய் இட்டர்னலா ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூர்ந்த மாதிரி, அது ஒரு ஃபவுண்டன் மாதிரி ஒருவர் அன்பு வச்சிருந்தாங்க. ஒரு சில ஃபவுண்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில் ஃபவுண்டன் பொங்கி அந்த தண்ணியிலேருந்து ஃபவுண்டன்லேருந்து வெளியே வரும். வெளியே வர மாதிரி அந்த அன்பு வெளியே வந்து மறுபடியும் பிறந்த மறு உயிர் கொடுக்கப்பட்ட நமக்கு அந்த அன்பு ஊட்டி வெளியே வருது. அங்கே சின்ன அந்த ஃபவுண்டனுக்கு வெளியே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் இந்த தண்ணி பொங்கி வெளியே வந்து அந்த ஓட்டையை நிரப்பி அந்த தண்ணியிலிருந்து இன்னொரு ஓட்டைக்கு போவோம் இன்னொரு ஓட்டைக்கு போவோன்ற மாதிரி ஒரு காட்சி. நித்தியத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ள இருந்த அந்த அன்பு பொங்கி பரிசுத்தாவி நம்ம இருதயத்தில் ஊத்துறாரு. அந்த அன்பை வெளிப்படுத்துறது நம்ம ஒருவர்களுக்கு ஒருவர் அந்த அன்பை பொங்கி வெளிப்படுத்தணுங்க. சாதாரணப்பட்ட மனுஷிகத்துக்கும் சம்பந்தப்பட்ட லவ் இல்லைங்க, ரொம்ப பெரிய லவ். இந்த அன்பு வந்து இந்த அன்பு பல விதங்களில் வெளிப்படும். சேவையில் வெளிப்படும், ஊழியத்தில் வெளிப்படும், தியாகத்தில் வெளிப்படும். இந்த தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த அந்த பெரிய தியாகத்துக்கு ஒரு சின்ன சின்ன சாம்பிள் ஆக இந்த அன்பு வெளிப்படும். நமக்கு மத்தியில் தான் அந்த அன்பு வெளிப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்களேன், ஒரு பெரிய அன்பு இது, பெரிய அன்பு. ஒரு வசனம் லூக்கா 10:27, ஊக்கமான விதத்தில் அன்பு கூறணும்னு இந்த வசனம் சொல்றத பார்த்துட்டு வரோம். 10:27,
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
அதுல பாருங்களேன், அந்த வசனத்துல உன் முழு இருதயத்தோடுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு மனதோடு. ஏன் அதெல்லாம் வரணும், நாலு வார்த்தைகள் ஏன் சேர்க்கணும், என்ன தெரியுமா, மேக்சிமம் மேக்சிமம் கெப்பாசிட்டியில நீ அன்பு கூறணும் உன் பிறனை அந்த மாதிரி நீ அன்பு கூறணும்னு சொல்றதுக்கு தான். இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மேக்சிமம் அளவுக்கு தியாகத்துல நம்ம அன்பு கூறணும்னா நமக்கு என்ன ஏற்படுது, ஐயோ பாஸ்டர் தலையெல்லாம் சுத்துது எனக்கு, இதெல்லாம் நடக்கிற காரியமா, நமக்கு ஏற்படுதுல, நான் போய் இப்படி எல்லாம் முடிகிற காரியமா அப்படின்னா அதை சொல்லி அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா, நமக்கு என்ன நினைச்சுக்கலாம், ஐயோ என்ன பண்றது, ஒரு கடமையா வந்துருச்சு, அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு நான் அன்பு செஞ்சிடறேன் இல்லைங்களா, பல்ல கடிச்சுக்கிட்டு. எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, அந்த காலத்தில் அவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டா, ஐயோ அவங்கள போகணுமே போகணுமே, ஆப்பிள் வாங்கணும், ஆரஞ்சு வாங்கணும், சாத்துக்கொடி வாங்கி, ஐயோ சாத்துக்கொடியெல்லாம் வெலை ஆயிடுச்சு ஆனாலும் வாங்கணுமே உடம்பு சரியில்லையே, ஐயோ பஸ்ஸை பிடிச்சி அவ்வளோ தூரம் போகணுமே போய், ஐயோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்துட்டு வரணுமேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே வருவாங்க. அந்த மாதிரி கூட இந்த அன்பை நம்ம செஞ்சிட முடியும், பல்ல கடிச்சுக்கிட்டு. முதலாவது இந்த அன்பு எப்படி இருக்கணும், மாயமாலம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், ஊக்கமாய் மேக்சிமம் தியாகம் மேக்சிமம் கெப்பாசிட்டியோடு இருக்கணும். மூன்றாவது இந்த குணாசி என்ன சொல்றாரு பாருங்களேன், எப்படி செய்யணும், 22 கடைசியில சுத்த இருதயத்தோட. என்ன சொல்றது, மாயமில்லாத இருக்கிறோம், மேக்சிமம் சேவை கெப்பாசிட்டியில இருக்கணும். அது எதுல எப்படி எங்க இருந்து வரணும், கட்டாயத்தினால் வராமல் இருதயத்திலிருந்து வரணும், மனசுல இருந்து வரணும். பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யறது இதை கேட்டா நம்ம என்ன செய்யறது, என்ன கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தலைமையில துண்டை போட்டுட்டு ஓடிடலாம் இருட்டில், எங்கண்ணா முடியாது இது நம்மளுக்கு அப்படின்ட்டு. பாருங்களேன் இந்த லெவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் திஸ் லவ், மனசு பூர்த்தியா சந்தோஷத்தோடு எந்த தியாகத்தை மேக்சிமம் தியாகத்தை நம்மளால செய்ய முடியும்னா கனடால சொல்லுவாங்க, ஆகோதில்லா நீ, அதெல்லாம் ஆகோதில்ல, ஆகோதே இல்ல நீ அப்படின்ற மாதிரி எப்படிங்க முடியாது. நமக்கு அப்படித்தான், அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டாண்டர்ட் உயர்வை பார்த்தோன்னா ஆவாதுங்க, ரொம்ப பயங்கரமான அன்பு, எந்த விதமான கட்டாயம் இல்லாம ஓங்கி முழு எந்த விதமான கட்டாயம் இல்லாம இருதயத்தோடு கடமை உணர்வா இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யாம என்ன செய்யறது, செத்தாலும் செஞ்சிட்ற என்ன பண்றது, நமக்கு சொல்றது இல்ல தலைவிதி நமக்குன்னு வந்து சேர்றாங்க இந்த மாதிரின்னு செய்யற மாதிரி இல்ல, மனஸ்பூர்த்தியா இதை செய்யணும், மனஸ்பூர்த்தியா இதை செய்யணும். இது பாருங்களேன், இது ஒரு வேண்டா வெறுப்பா தொட்டும் தொடாம இல்லாம மனசுல இருந்து இதை செய்யணும். இதை எப்படி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதாங்க பிப்ளிக்கல் லவ். பேதுரு இந்த மாதிரி ஒரு அன்பை காட்டுறது தான் நம்மளுக்கு கூப்பிடுறாரு. அதுல மாயமாலம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஊக்கமுள்ளதா இருக்கணும். மேக்சிமம் கெப்பாசிட்டியை நம்ம கொடுக்கறதா இருக்கணும். மூன்றாவதாக எந்த அளவுக்கு மேக்சிமம்னா, அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, கெத்செமனேல இயேசு பாடுபட்டார் இல்லைங்களா, அந்த ஊக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை பேதுரு இங்க எடுத்து பயன்படுத்துற. எந்த அளவுக்கு என்னால் அன்பு செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்றேன்னா பொங்கி நாடி வெடிச்சு ரத்தம் வர அளவுக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதான் அந்த ஊக்கமான வார்த்தை. மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி செய்யணும், பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, இருதயத்தோடு செய்யணும். இது நம்மளால முடியுமா அப்படின்னு நம்ம தெரியும். பேதுருவுக்கு தலைமையில கை வச்சுட்டு துண்டை போட்டுன்னு போயிடுவோம்னு தெரியும். அதனால பேதுரு பாருங்களேன் ரொம்ப அருமையா என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்லை, இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிற நிலைமைக்கு அடுத்ததாக பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த அன்பை நம்மளால காட்ட முடியும்ன்றார். எப்படி இந்த அன்பை என்னால காட்ட முடியும், எனக்கு இந்த அன்புக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அதுக்கு தான் பதில் பேதுரு கொடுக்கிறார். ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி என்ன நடந்திருக்கு, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியார். இது போன வாரம் நம்ம படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா. நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, இந்த அன்பு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ரெண்டு காரணங்களால, நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை. எப்படி எனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துச்சுன்னு நம்ம கேட்டோம்னா பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்படும் போது அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துச்சு. அந்த ரட்சிப்புக்கு ரெண்டு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். முதலாவது வார்த்தை என்ன, உங்க ஆத்மாக்களை சுத்திகரித்து கொண்டபடியால், உங்க ஆத்மா சுத்தமாயிருச்சு. அந்த மறுபடியும் பெறவாத மனுஷனுக்கு இருந்த கசப்பு வெறுப்பு கோபம் அந்த விஷயங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டதால். எப்படி அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது, போன வாரம் பார்த்தோம். எப்படி, சத்தியத்துக்கு, எங்கேயோ ஒரு வாய்ஸ் வருது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால், நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆத்மா சுத்திகரிப்பு ஏற்பட்டோம். பைபிளின் படி ரட்சிப்புனா இதாங்க. ரட்சிப்புனா என்ன தெரியுமா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆத்ம சுத்திகரிப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அது இன்னொரு வார்த்தையில மனம் திரும்புதலும் விசுவாசமும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. மனம் திரும்புதல் என்ன, பாவத்துல இருந்து நான் திரும்பி பரிசுத்தமா வாழ்வதற்கு நான் திரும்புறேன், அதுதான் ஆத்ம சுத்திகரிப்பு இல்லைங்களா. பாவத்தையெல்லாம் ஆண்டவர் கழுவிட்டு நமக்கு ஒரு புது இதயத்தை கொடுக்கிறார். ஆத்ம சுத்திகரிப்பு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்றார். அதுக்கு தான் ரட்சிப்பு பேர். அதனால நமக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துருச்சு, இந்த அன்பு செய்யற கெப்பாசிட்டி வந்துருச்சு நமக்கு. நான் போன வாரமே உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தினேன், இதை பத்தி படிச்சிருக்கோம், விவரமா சொல்ல முடியாது, ஒரு சில காரியங்கள் ஞாபகப்படுத்திட்டு சொல்றேன். ரட்சிப்புன்றது வந்து ஒரு பெரிய கெப்பாசிட்டியை கொடுக்கறதுங்க, பெரிய பவர். ஒரு ஒரு கம்பளி பூச்சி வந்து பட்டாம்பூச்சியை எப்படி மாறிப்போகுது, அந்த மாதிரி காரியம் தான் ரட்சிப்புங்க. ஒரு ஒரு எறும்புக்கு யானை பலம் வந்துச்சுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி தான் ரட்சிப்பு கொண்டு வர்றது. சாதாரணப்பட்டது இல்லை ரட்சிப்பு. ஒரு கன்வர்ஷன் டைம்ல பெரிய பவர் கிடைக்குது, பெரிய பவர். அந்த ரட்சிப்பு வரும்போது சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்ற, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து படியிறது நம்ம முதல் முதல்ல என்ன செய்யறோம், எல்லாரும் காணும்படிக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல் முதல் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அடையாளம் எல்லாரும் காணும்படிக்கு என்ன செய்யறோம், நம்ம என்ன என்ன எதுல கீழ்ப்படுகிறோம், ஞானஸ்தானம் இல்லைங்களா. ஞானஸ்தானம், உள்ளுக்குள்ள எனக்கு ஆத்ம சுத்திகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதுக்கு அடையாளமாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லைங்களா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற முதல் படி, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஏன், ஆண்டவர் நாள் சுத்திகரிக்கப்பட்டேன்னு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்தியம் வந்து பெரிய கெப்பாசிட்டியை நம்ம கொடுத்துருக்கு, இதை விளக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல ரட்சிப்புன்றது கண்டவங்களாம் ரட்சிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு ஊர்ல வந்து ஞானஸ்தானம்னா எல்லாரும் ஞானஸ்தானத்துக்கு நின்றுறது இல்லை, இஷ்டத்துக்கு நிக்கிறாங்க ஞானஸ்தானத்துக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு போதகர் ஞானஸ்தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஆளுங்களை கியூல நிக்க வச்சு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் வந்து நம்ம வந்து ஆண்டவர் தேவ ராஜ்யத்துல சேர்க்கணும்னு எத்தனை ஆளுங்களை கொண்டு வரணுமோன்னு பாக்குறாரு. சில போதகருங்க எதுக்கு பணம் சேர்க்கணும்னு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் நல்லா குடிச்சிருக்கிறாரு, நல்லா குடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லாம் லைன்ல நிக்கிறாங்களேன்னு அவரும் லைன்ல நின்றுட்டார். ஒரு சாப்பாடு போடுவாங்களோ இல்ல குடியே கொடுப்பாங்கன்னு லைன்ல நின்றுட்டார். வந்த உடனே அந்த போதகர்கிட்ட அவர் வராரு. வந்த உடனே அந்த போதகருக்கு ஒரே வாசனை, பயங்கர ஸ்மெல். அவர் எல்லாம் கூட்டம்லாம் நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், நம்பர் என்னட்டோன்னு சொல்லி அவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கலான்னு அவரை கூப்பிட்டு ஞானஸ்தானத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அப்பா நீ இயேசுவை கண்டடைய ஆயத்தமாக இருக்கிறாயா அப்படின்னா, இவன் குடித்தவன் எல்லாம் மப்பிள்ள என்ன சொல்லுவான், ரெடியாக இருக்கிற ரெடியாக இருக்கிறேன்றான். சரி, அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, ஒரு முக்கு முழுக்கு ஞானஸ்தானம் முக்குற முக்கிட்டு எழுப்புறாரு. எழுப்பிட்டு அவனை கேட்குறாரு, இயேசுவை நீ கண்டடைந்தாயா அப்படின்னா, அவன் இல்லை இல்லைன்றான். சரி, திருப்பியும் முக்குறார், முக்கிட்டு திருப்பி எழுப்பிட்டு இயேசுவை நீ கண்டடைந்தாயா, இல்லை அப்படின்றார். அவரு ரொம்ப ஆத்திரம் தாங்க முடியாம முக்கி ஒரு 30 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிருக்கிறார். இல்லை அவர் சாகலை, பிடிச்சிட்டு அப்புறம் எழுப்பிட்டு தேவனுடைய அன்பை முன்னிட்டு கேட்குறேன், நீ இயேசுவை கண்டடைந்தாயா அப்படின்னா, அவன் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு, ஐயா உங்களுக்கு நல்லா தெரியுமா இயேசு இங்க தான் உழுதுட்டாரா, நான் தேடி தேடி பார்த்தேன் கண்டலையில அப்படின்னா. அந்த மாதிரி அர்த்தம் இல்லாத ஞானஸ்தானம் நம்ம ஊர்ல நடக்குது, அர்த்தம் இல்லாத ஞானஸ்தானம். அப்படி இல்லை, ரட்சிப்பு வரை பெரிய பவரை கொடுக்கோங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரட்சிப்பு வரும்போது என் வாழ்க்கையில் பெரிய பவர் வந்துருச்சுங்க. என்னுடைய ஜாதி மதம் பாரம்பரியம் ஒரு ஊரே வில்லேஜே எதிர்த்துக்கிட்டு நிற்கிற அளவுக்கு பவர் வந்துருச்சு. ஊரே காரி துப்புது, ஊரே கட்டாயப்படுத்துது, குடும்பம் மாமனார் நாத்தனார் அவங்க இவங்க எல்லாரும் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. நோ, தனி மனுஷனா எப்படிங்க நிக்க முடியும், ரட்சிப்பு தாங்க அந்த பவரை கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நண்பருங்க உள்ளே போவாதே போவாதேன்னு உயிர் நண்பர்கள். அது மாத்திரம் இல்லாம ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் ரொம்ப நேசித்த என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், ரொம்ப நேசித்த கேர்ள் ஃப்ரெண்ட். எங்க யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 7 நாள் உபவாசம் இருந்திருக்கீங்களா, நான் இருந்திருக்கிறேன். ரொம்ப அன்பே, உன்னையும் என்னையும் இந்த உலகமே பிரிக்க முடியாது, அந்த நம்மளை படைத்த ஆண்டவர் வந்தாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு நான் உன்னோடு கடைசி வரைக்கும் வாழ போறேன்னு சொன்ன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், ரட்சிப்பு வந்துச்சு. எல்லா அண்டாவையும் கவுத்துட்டு வந்துட்டேன், எல்லா அண்டாவையும் கவுத்துட்டு வந்துச்சு. பெரிய பவர் கொடுத்துருவாங்க ரட்சிப்பு, எதுக்குமே நிக்காது ரட்சிப்பு, புரியுதுங்களா? எல்லாத்தையும் கவுத்துரும் அது ரட்சிப்பு. பாருங்களேன், அப்போஸ்தல வாழ்க்கையில அப்படி பார்க்கல, தேவனுடைய அழைப்பு வருது, என்ன பின்பற்று, என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு போறாங்க, எல்லாத்தையும் விட்டு அப்போஸ்தலங்க அதாங்க பண்ணாங்க. உண்மையான அழைக்கப்பட்டவங்க பாருங்களேன், தம்பி தங்கச்சி அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு தேவ அழைப்பு வந்திருக்கிறது, நான் போக வேண்டும், எல்லாத்தையும் விட்டு போறாங்க. அதான் ரட்சிப்பு செய்யற காரியம். மார்ட்டின் லூதர் எடுத்தீங்கன்னா, மனுஷன் 12 நூற்றாண்டா உலகமே கொடிகட்டு நடந்த அந்த ரோமன் கத்தோலிக் சபைக்கு விரோதமா நின்னார், எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு. ரட்சிப்பு தாங்க அது கொடுக்கறது, ரட்சிப்பு தான் கொடு. நம்ம ஊர் நமக்கு மத்தியில இல்லை. சில பேர் நான் கேள்விப்படுறேன், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து தங்கச்சி புருஷன் ரிலேட்டிவ் ஊரெல்லாம் வந்து வேளாங்கண்ணிக்கு போய் தான் மொட்டை அடிக்கணும் எங்க பிள்ளைக்குன்னா, இல்ல நான் வரமாட்டேன்னு விரோதமா ஏன் நிக்கிறோம், எங்க இருந்து வருது அந்த தைரியம் பவர்ல, ரட்சிப்பு தாங்க கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்றதுன்னா, சில பேர் ஐயோ என்னால் வர முடியாதுங்க, எனக்கு அந்த உறவை விட முடியாது, இந்த உறவை விட முடியாது, எங்க நாத்தனாரு கொல்தனாரு கூத்தனாரு அவங்கெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க என்னால் வர முடியாதுன்னா, அவங்கெல்லாம் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும், அதை விட முடியாது, ஆர்சி சபையை விட முடியாது, இந்த சபையை விட முடியாது, ஏன்னா கலரை கிடைக்காது, அதெல்லாம் ரட்சிப்பா. ரட்சிப்பு பெரிய பவரை கொடுக்குங்க. தேவ அழைப்பு வந்த உடனே அந்த மனுஷனே வித்தியாசம் ஆயிடும். அதான் அந்த ரட்சிப்பு வந்த பிறகு சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிச்சிங்க, சத்தியத்தை கீழ்படிச்சிங்க, அது ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பாச்சு, உங்க ஆத்தும சுத்திகரிப்பு ஏற்பட்டுச்சு, எல்லாம் போச்சு. அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். அடுத்த காரணம் பேதுரு என்ன சொல்றாரு அன்பு செய்யறதுக்கு, அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா 23வது வசனத்துல பாருங்களேன், எதனால முதலாவது நீங்க இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு, எப்படி வந்துச்சு இந்த கெப்பாசிட்டினா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததுனாலேயே உங்க ஆத்ம சுத்திகரிப்பு ஏற்பட்டதுனால இந்த மாதிரி அன்பு கூற முடியும். அது எப்படி கூட சொல்றாரு பாருங்களேன், 22ல், அது நடந்ததே இந்த அன்பு காட்டுறதுக்காகத்தான், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி, இப்படி ஒரு அன்பு செய்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரும்படிக்குத்தான் உங்களுக்கு அதெல்லாம் நடந்துச்சு என்றார். அடுத்தது காரணம் என்ன சொல்றாருன்னா, 23ல் இருந்து படிங்களா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதும் ஜீவனுள்ளதுமா இருக்கிற தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரெண்டாவது காரணம், ஏன் அப்படி அன்பு செய்யணும், முதலாவது எதனால என்னால் அன்பு செய்ய முடியும், ஏன்னா நீ ஆத்ம சுத்திகரிப்பு உனக்கு ஆயிடுச்சு, ரெண்டாவது காரணம் ஏன் அப்படி அன்பு செய்யணும்னா, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற. மறுபடியும் பிறந்திருக்கிறதுனா என்ன, தேவ உயிர் எனக்குள்ள வந்துருச்சு, கடவுளுடைய உயிர் எனக்குள்ள வந்ததுனால அந்த உயிர் எனக்குள்ள இருக்கிறதுன்றதுனுடைய முக்கியமான ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா, அந்த அன்பு தான். எனக்குள்ள தேவ உயிர் வந்திருக்கிறது, நான் மறுபடியும் பிறந்தவன்றதுக்கு அடையாளம். யோவான் என்ன சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் தன் சகோதரன் மேல் நேசம் வைப்பான். அது முக்கியமான உறுதியான வெளிப்பாடு, நீ மறுபடியும் பிறந்தவன்றதுக்கு அர்த்தம். அந்த அன்பே இல்லாதவன் மறுபடியும் பிறக்கல அப்படின்றார் பாருங்களேன். அதுதான் அவர் சொல்றத பார்க்கலாம். ஏன்னா மறுபடியும் பிறந்த மனுஷன் புதிய சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. மறுபடியும் பிறக்கும் போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு புது இயற்கை வந்துருது, நியூ நேச்சர், புது இயற்கை வந்து அந்த திரியேகத்துல மூன்றாவது நபராகிய பரிசுத்தாவி வந்து அவனுக்குள்ள குடிகொண்டு அவனுடைய ஆலயமா மாத்திடுற. அந்த பரிசுத்தாவினுடைய முதல் கனி என்ன, அன்புங்க. அவர் இருக்கிறாருன்னா முதல் கனி அன்பு, அன்பு. அவர் அன்பு, பரிசுத்தாவி அன்பை ஊத்துறாருன்னு வேற ரோமர்ல போட்டிருக்கு. அந்த வசனம் படிப்போமே, ரோமர் 5:5 என்ன போட்டிருக்கு பாருங்களேன். ரட்சிப்பு டைம்ல பரிசுத்தாவி என்ன செய்யறாரா நம்ம மனசுல,
மேலும் நமக்கு வழங்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில்
பேதுரு சொல்ற காரணம் என்ன, நாம் ஏன் இப்படி அன்பு செய்யணும்னா, கடவுளுடைய உயிர் உனக்குள்ள வந்துருச்சு, நீ மறுபடியும் பிறந்தனால கடவுளுடைய உயிர் உனக்குள்ள வந்ததுனாலே நீ அன்பு செய்ய முடியும். பாருங்களேன், இந்த அன்புன்ற கட்டளையை தீவிரப்படுத்துறதுக்கு இவ்வளவு பெரிதான சத்தியங்களை ரெண்டு எடுக்கிறார். முதலாவது சத்தியம் என்ன, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்க ஆத்ம சுத்திகரிப்பு ஏற்பட்டது, ரெண்டாவது நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இந்த ரெண்டு சத்தியத்தை எடுத்து நீங்கள் அன்பு கூறணும்னு பேதுரு வலியுறுத்துற. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும், மறுபடியும் பிறந்ததுக்கும் ஒரு மனுஷன் விசுவாசித்து மனம் திரும்புறதுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டோ ஒன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க கேட்டீங்கன்னா, மறுபடியும் பிறக்கிறதுக்கும் ஒரு மனுஷன் விசுவாசித்து மனம் திரும்புறதுக்கும், இல்லைன்னா இப்படி கேட்போம், ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும்னா என்ன செய்ய வேண்டும், விசுவாசித்து மனம் திரும்பணுமா, அப்படிதான் ஊர்ல எல்லாம் சொல்றது. அது தப்பு, ரொம்ப தப்பு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனோட வித்தியாசம் நமக்கு அந்த தியாலஜியில கிளாரிட்டி இல்லைன்னா ரொம்ப தப்பா போயிடும், போதகமே வித்தியாசமா போயிடும், ரொம்ப தப்பு. விசுவாசித்து மனம் திரும்புறதுனால ஒருத்தனும் மறுபடியும் பிறக்கிறது இல்லை, புரியுதுங்களா. அதோட சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன்னா வேதம் என்ன வெளிப்படுத்துதுன்னா, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும், ஆதாமில் வந்த எல்லா மனிதர்களும் நம்ம எல்லாம் சீரழிந்திருக்கோம், தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தினால் சீரழிந்திருக்கோம். வெறும் பலவீனம் இல்லை, நமக்கு பாவத்தில் மரித்தோர்களா இருக்கிறோம், நடமாடுற பெணங்களா இருக்கிறோம், தேவனை குறித்த காரியங்கள்ல எந்த விதமான ஆர்வம் இல்லாதவர்களா இருக்கிறோம். இயேசுகிட்ட வர்றதெல்லாம் சுயநல காரியத்துக்காகத்தான், தேவ அன்பே இல்லாதவர்களா இருக்கிறோம். ஒரு பிணத்துக்கிட்ட போய் லவுட் ஸ்பீக்கரை வச்சு கத்தணும்னா ஏதாவது கேட்கமா, அதுக்கு ஒன்னும் கேட்காது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஆத்ம விதத்துல இந்த உலகத்துல பிறந்த எல்லோருமே ஒரு பிணத்துக்கிட்ட போய் மனம் திரும்ப விசுவாசினா அதனால செய்ய முடியாது, கடவுளுடைய சத்தமே அதுக்கு கேட்காது, புரியுதுங்களா. அதுவா ஆத்மீக விதத்துல எந்த விதத்திலையும் அது செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனால அப்படி பாவத்தில் செத்திருக்கிற ஆத்மாக்கு முதல் முதல்ல நடக்கிறது வந்து மறுபிறப்பு தான். மனம் திரும்புதல் விசுவாசம் முதல்ல வர்றது இல்ல, மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு தான் விசுவாசிக்கும்படிக்கு மனம் திரும்பும்படிக்கு வல்லமை கொடுக்கறதே அந்த மறுபிறப்பு தான், புரியுதுங்களா. மறுபிறப்பு வந்து நம்ம செய்யறது இல்ல மறுபிறப்பு, அது வந்து இட்ஸ் சாவரன் வர்க் ஆஃப் காட், தேவனுடைய இறையாண்மை செயல், ஆல்மைட்டி வர்க் ஆஃப் காட், கடவுளுடைய செயல், அது ஆண்டவருடைய செயல். நம்ம செய்யறது இல்ல மறுபிறப்பு, ஒரு செத்து இருக்கிற பிணத்துக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி. அதனாலதான் நெக்கோதேமு வரும்போது அவர் என்ன கேட்டாரு, அந்த ஆண்டவரே நான் இஸ்ரவேலுக்கே போதகன், அப்பா நீ போதகனாயிரு, பிஷப்பாயிரு, போப்பாயிரு, நீ என்னென்னலாம் இரு, எவ்வளவுதான் பெரிய சபையில இரு, நீ மறுபடியும் பிறக்கலன்னா ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேன். பரலோக ராஜ்யத்தை காண கூட முடியாது, உன்னால ருசி கூட பார்க்க முடியாது. என்ன பைபிள படி, என்னன்னா படி, யூ ஹாவ் டு பி பார்ன் அகேன் அப்படின்றார். யூ ஹாவ் டு பி பார்ன் அகேன், இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த பார்ன் அகேன் ஆகும் போது அது கடவுளுடைய செயல், கடவுளுடைய இறையாண்மையின் செயல். அவர் எப்படி நடக்கும்ன்றார், நிக்கமா தானே கேட்கிறாரு ஆண்டவரே, அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றாரு. அது நீ செய்யற வேலை இல்லை, அது பரிசுத்தாவி வேலை. அது எப்படி நடக்கும் அப்படின்னா என்ன சொல்றாரு, காத்து. ஒரு காத்து எந்த பக்கத்துல இருந்து வருது, எந்த பக்கத்துல இருந்து போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது வந்து போனது, நேற்று நைட்டு எவ்வளவு காத்து வந்துச்சு நம்ம ஊர்ல, அது வந்து போன எஃபெக்ட் நமக்கு தெரியும். என்ன தெரியும், காத்து அடிச்சு போச்சு, மலை மரம் கீழே விழுந்திருக்கும், அது எஃபெக்டை பாக்குறோம். ஆனா எங்க இருந்து வந்துச்சு எங்க போச்சுன்னு தெரியாது. அப்படித்தான் ஹோலி ஸ்பிரிட், அப்படித்தான் மறுபிறப்புன்றாரு. ஏன்னா அது ஆண்டவருடைய செயல், அது ஆண்டவர் செய்யற செயல். அது ஆண்டவரா யான்மையில செத்து இருக்கிற ஒரு ஆத்மாக்கு உயிர் கொடுக்கிற, உயிர் கொடுத்த உடனே காத்து மாதிரி வந்து நடந்துட்டு போயிருது. அது உயிர் கொடுத்த உடனே அதனோட எஃபெக்டை பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுவா நினைச்சா பிறக்குது, நானா இன்னைக்கு பிறந்துடணும்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வருது. அது அது ஆண்டவருடைய செயல் மாதிரி மறுபிறப்பும் அப்படித்தான், ஆண்டவருடைய செயல். ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அது உயிரோடு இருக்கு, அதனோட அடையாளம் என்னன்னு பாக்குறோம். ஒரு குழந்தை பிறந்தவன என்ன பண்ணுது, அழுகுதுங்க. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தவன என்ன பண்றான் தெரியுமா, அவனும் அழுகுறான். எதுக்காக அழுகுறான் தெரியுமா, அவன் பாவத்துக்காக அழுவான். அது பிறந்த உடனே அவனுக்கு, அவன் எங்க இருக்கிறான், தன்னுடைய பாவத்தின் அகோரம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு மோசமா அசுத்தமான ஆத்மா இருக்கிறான்னு பார்த்து அழுவான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாவத்துக்காக அழுவான். அதுதான் அடையாளம், முதல் அடையாளம் மறுபடியும் பிறந்துட்டான். அந்த பாவத்துக்காக அழுது அந்த மறுபிறப்பு ஏற்பட்டதுனால இந்த எஃபெக்ட் வருது, இல்லைன்னா வராது. இல்லைன்னா பாவத்தை பத்தி 100 சாமன் கொடுங்க, அது கல்லு நெஞ்சு, கல் நெஞ்சு திருந்தவே திருந்தாள். அந்த மறுபடியும் ஏற்பட்ட உடனே அந்த குழந்தை அழுவுது, ஏன் கண்ணிலெல்லாம் தண்ணி வருது, நான் எவ்வளவு பாவின்னு அழுவுது. அழுந்த பிறகு இயேசுக்கு விசுவாசம் வைக்குது, சத்தியத்துக்கு கீழ்படியுது. நான் இயேசுவை நம்புறேன்னு இயேசுவை முழுமையா நம்பி அது அடையாளமா ஞானஸ்தானம் எடுக்குது. அதான் அங்க நடக்குது, புரியுதுங்களா? மறு ஒரு மனுஷன் மனுபரியம் இது விசுவாசித்து மனம் திரும்புறதுனால மறுபிறப்பு ஏற்படுறதுல, ஒரு மனுஷன் மறுபிறப்பு ஏற்பட்டதுனால அவனுக்கு கிடைக்கிற வல்லமை தான், செத்திருக்கிற பிணத்துக்கு உயிர் வந்ததுனால அதுக்கு தெரியற அடையாளங்கள் தான் விசுவாசமும் மனம் திரும்புதலும். அதை முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும், அது முக்கியமான பாயிண்ட். ஆனா இந்த மறுபிறப்பு தேவனுடைய செயல்னு சொல்லிட்டோம்னா யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு தான் சபைகள்லாம் விலகி போயிருது, இதுக்கு ஒத்துக்கிறது இல்லை இந்த டாக்டருக்கு. ஏன்னா கடவுள் தான் செய்யணும்னா சபையில வரும், கொள்ளை அடிக்கிறாங்க, திருட்டுத்தனம் செய்யறாங்க, போலின்னு அவங்களுக்கே தெரியுது. அவங்களுக்கு மத்தியில் எப்படிங்க கடவுள் கிரியே செய்வாரு? அவங்க ட்ரம்ஸ் அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம், கடவுள் கிரியே செய்வாரா? கிரியே செய்ய மாட்டேன். அதனால தான் இந்த சத்தியத்துக்கு யாருமே ஒத்துக்கிறது இல்லை. என்ன சொல்றது, தண்ணியை தெளிச்சு மறுபிறப்பு கொடுத்துட வேண்டியது, தண்ணியை தெளிச்சு கொடுத்துரு, ஈஸி இல்லைங்களா? முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து மறுபிறப்பு கொடுத்துருவேன், அவ்வளவுதான். அதை பத்தி எல்லாம் பாக்குறதுல, மறுபிறப்பு பிறந்திருக்காங்களா அடையாளம் எல்லாம் பாக்குறதுல, முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்துரு, அப்படிதான் அதை பாக்குறோம் நம்ம. ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சரி இப்படித்தான் இருக்கு, கடவுள் கொடுத்தா தான் உண்டு அப்படின்னா நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னா, நம்மளுடைய தேவன் வந்து இஸ் அ காட் ஆஃப் மீன்ஸ்வாங்க. அவர் இறையாண்மையில செஞ்சாலும் அவர் சாதனம் இல்லாம எதுவுமே செய்யறதில்லை. He uses means. மறுபிறப்பு கொடுக்க அவர் பயன்படுத்துகிற ஒரே சாதனம் என்ன தெரியுமா, பேதுரு சொல்றாரு பாருங்களேன், எதினாலே மறுஜென்மம் அடைந்தீர்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறோம் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. மறுபிறப்பு எப்படி வருது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதை அடிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு சாட்சிகள் சொல்லி இருக்கிறதுனால எந்த ஆத்மாக்கும் மறுபிறப்பு வர்றதில்லை. தேவ வசனத்தை போதிக்கும் போது தான், அந்த வசனத்தை கேட்கும் போது தான், அந்த வசனத்தை பரிசுத்தாவி பயன்படுத்தி தான் மறுபிறப்பு கொடுக்குற. தேவ வசனம் இல்லாத இடத்துல மறுபிறப்பு ஏற்படுறதே இல்லை. அதனால தான் பிணங்களை வச்சு சபையை கட்டுறது, ஊர்ல எத்தனை சபைன்னு பேர் வச்சிருக்கிறது எல்லாம் நடமாடுற பிணங்க தான். அங்க போய் 2 வாரம் பைபிள் வசனத்தை போதிங்களா, விரட்டி அடிச்சிருவாங்க, தாங்கவே முடியாது. அவங்கனா பைபிள் வசனத்தை கேட்கவே பிடிக்காது, கூட்டம் கும்மாலம் இதுதான் அவங்களுக்கு, வேத வசனமே பிடிக்கிறது இல்லை, புரியுதுங்களா? ஏன் எல்லாம் மறுபடியும் பிறக்காததை சேர்த்து பணங்களை சேர்த்து சபையா வைக்கிறது, அதுதான் பாருங்களேன். அதனால தான் நம்ம ஊர்ல செத்த சபைகள் பயங்கரமா இருக்கிறத பாக்குறோம். சரி, நம்ம பார்ப்போம் இதை. பாருங்களேன், இந்த மறுபிறப்பு சத்தியத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி சொல்லிட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு கவனிங்களா, அந்த வசனத்தில் 23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவுள்ள வித்தினாலே அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த உலகத்தில் உயிரோடு வர எல்லாமே எதன் மூலமாக வருதுன்னா வித்தினால வருது இல்லைங்களா. மனுஷங்களும் பறக்கிறது வித்தினாலேயே பறக்கிறாங்க. ஆனால் நம்ம பிறந்த வித்துக்கள் எல்லாமே என்ன ஆயிரும்? செத்துப்போம். ஆதாமில் வருந்த சகல எல்லாருமே என்ன ஆகும்? ஒரு நாள் செத்து போயிடும். அதை பற்றி தான் அவர் பேசுகிறார். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே அந்த வித்துக்கு பேர் அழிவுள்ள வித்து. அந்த மாதிரி வித்துனால நமக்கு மறுஜென்மம் ஏற்படலை. எந்த மாதிரி வித்தினாலே? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாக தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தீர்கள். நம்ம பிறந்த நம்முடைய மறுபிறப்பு வந்து முதல் பிறப்பு மாதிரி இல்லை, அழிஞ்சு போற சாகாமைய உடைய வித்தினாலே இல்லை, அழிவில்லாத வித்தினாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இந்த சத்தியத்துல என்ன பார்க்கிறோம்? தேவன் மட்டும்தான் ஒரு மனுஷர்களுக்கு மறுபிறப்பு கொடுக்க முடியும். அந்த மறுபிறப்பு கொடுத்தா தான் ரட்சிப்பு வர முடியும், மனம் திரும்புதல் வர முடியும், விசுவாசம் வர முடியும். இல்லைன்னா அது நடமாடுற படம். கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கலாம், பைபிள் படிக்கிற மாதிரி வெள்ளை புடவை கட்டிட்டு வரலாம், என்னென்னவோ பண்ணலாம். மறுபிறப்பு இல்லைன்னா நெக்கதேமோ, நீ இஸ்ரவேல் போதகனா இருந்தாலும் பரலோகத்தின் வாசனை கூட உனக்கு கிடைக்காது. என்னதான் சொல்லிக்க, எவ்வளவு ஊழியக்காரனே ஆயிரு, இஸ்ரவேல் போப்பு பிஷப்பே ஆயிரு, ஒன்னும் நடக்காது. அதான் சொல்றாரு. ஆனா அந்த மறுபிறப்பு தேவன் எதன் மூலமா மாத்திரம்தான் கொடுக்கிறாரு? தேவ வசனத்தின் மூலமா தான். அந்த வசனத்துக்கு பேர் என்ன கொடுக்கிறாரு? அழிவில்லாத வித்து, ஜீவனுள்ள வித்து, ஜீவனுள்ள வித்து. அதை பத்தி சொல்றாரு பாருங்களா, அது பெரிய அற்புதம். மறுபிறப்புன்றது வந்து பெரிய அற்புதம். அந்த வித்தின் அதிகாரத்தை பத்தி, அது என்றென்றைக்கும் நிற்கிற வித்துன்றதுனால பேதுரு என்ன பண்றாரு தெரியுமா? அழகா எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்பதாக ஐசாயா சொன்ன வசனத்துக்கு போயிடுறாரு. ஏன்? அது அழிவில்லாத கலா காலத்துக்கு நிற்கிற வித்துன்றதுனால ஒரு கொட்டேஷன் எடுக்கிறார் பழையற்பாடுல இருந்து. ஐசாயா 40வது அதிகாரத்துல இருந்து இந்த கொட்டேஷன் எடுக்கிறார். எந்த வசனம் பாருங்களேன், 24 வசனம் வந்து பழையற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனம் படிங்களா. அதில் ஐசாயா படிக்க வேண்டியது இல்லை, பேதுருவை படிங்க. 24வது வசனம்
எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் அப்படின்றார். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புல்லுன்னா நமக்கு தெரியுது, கிராஸ் இல்லைங்களா. இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் புல்லுன்னா என்னன்னு தெரியாது. பெங்களூர்ல இல்லைங்களா, எல்லா இடத்துலயும் சிமெண்ட் அது இதுன்னு போடுறோம். பலஸ்தீனா காலத்துல எல்லாம் அந்த தார் ரோட்ல எங்க பார்த்தாலும் புல், ரொம்ப காமன் புல்லுன்றது இல்லைங்களா. அது ரொம்ப விசேஷமா எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்போம், மெரிச்சுக்கிட்டு போவோம். சாதாரண ஆர்டினரி புல்லு. அந்த புல்லுக்கு ஒரு டைம்ல அழகா பாத்தீங்கன்னா புல்லின் பூ வரும் இல்லைங்களா. சில இதெல்லாம் கலர் கலரா கூட வரும், வெள்ளை இருக்கும், பர்பிள் இருக்கும், புல்லு கூட பூ வரும். ஒரு டைம்ல வந்துருது பூ, எல்லா புல்லுக்கும் வருது இல்ல, சில புல்லுக்கு பூ வருது. அத ஒரு உதாரணமா அவர் எடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாம்சமும் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த சகல மனிதர்களும் சாதாரண புல்லு மாதிரி புல். அவருடைய மகிமை எல்லாம், மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும், மாம்சம் எல்லாம்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள், மிக ஐஸ்வர்யவான்கள், அழகானவர்கள், பலமானவர்கள், கனமுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். ஸ்போர்ட்ஸ்லலாம் எவ்வளோ சாதனை பண்ணவங்க இருக்கிறாங்க, டெண்டுல்கர் மாதிரி ஆளுங்க, ஃபிலிம் ஸ்டார், சூப்பர் ஸ்டாருங்கள்லாம் இருக்காங்க, அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு, சிவாஜி கணேஷ் மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்களாம் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய டாடா பிர்லான்ற மாதிரி பணக்காருங்க. இந்த வசனம் என்ன சொல்லி தெரியுமா? அவங்க எல்லாரும் சாதாரணமான புல்லு, புல்லை போலவும் புல்லு. சில பேர் மனிதர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் சாதாரண புல்லு, சில மனிதர்களுக்கு பூ வருது. மனுஷனுடைய மகிமை எல்லாம் வெறும் புல்லின் பூ. புல்லின் பூ எதுக்காவது யூஸ் இருக்கா? புல்லின் பூ கொஞ்சம் புல்லின் பூ ஏன் அதுக்கு கம்பேர் பண்றாரு? கடைசியில பாருங்களேன், புல் புலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. என்ன சொல்றாரு அந்த வசனத்துலன்னா, எல்லாருமே இவ்வளோ மகிமையா இருக்கிறவங்க, இவ்வளோ பிரகாசமா வர மனிதர்கள், எவ்வளோ பேர் எடுத்தவர்கள், பெரிய பெரிய கொடிகட்டி வாழ்ந்தவர்கள், பேலஸ்ல வாழ்ந்தவங்க, சாதனை புரிந்தவங்க, என்னென்னவோ பண்ணவங்க, எல்லாருமே அரசனும் ஆண்டியும் போற இடம் கல்றதான் இல்லைங்களா? கல்றதான், அரசனும் கல்றைக்கே ஆண்டியும் கல்றைக்கே. அந்த கல்றையில் வந்தால் ஒரு நல்ல கிரானைட் டூம்பை போட்டு, நான் பார்த்துருப்பேன், கேட்டை போட்டு ஒரு கோயிலை கூட கட்டிடுவாங்க. நான் யோசிச்சு பார்க்குவேன், அந்த பாடி மண்ணுக்குள்ளே தானே இருக்கு, மேலே போய் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு. அந்த அரசனை திங்குற புழு தான் இந்த ஆண்டியும் திங்க போகுது. எல்லாரும் அழிஞ்சு போகிறாங்க, எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது சிறந்தசாக வராங்க. கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு இருக்குது, பெரிய ஆளுங்களாக வராங்க, உலகமே புகழ்கிற அளவுக்கு வராங்க. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாரு? புல்லின் பூ. இந்த உலகத்தில் வர ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வருது, அந்த ஜெனரேஷன்லாம் சாதாரண புல்லு மாதிரி, அந்த புல்லுங்க சில நேரத்தில் பூவை விடுது, அந்த பூ மலர்ந்து சிலது மகிமையாக வராங்க. ஆனால் புல் உலர்ந்தது பூவம் உதிர்ந்தது, எல்லாரும் போய் சேர்றேறோம். சாம்பலுக்கு சாம்பல், மண்ணுக்கு மண்ணாக, ராயனும் மண்ணுக்கு பிச்சைக்காரனும் மண்ணுக்குன்ற மாதிரி. எவ்வளோ ஒரு நிலையில்லாத வாழ்க்கை அப்படின்றார், புரியுதுங்களா? எவ்வளோ நிலையில்லாத வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்றார் பேதுரு. ஆனால் அந்த பேக்ரவுண்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்றார். ஏன் அதை சொல்கிறாரு? இந்த உலகத்தில் புள்ள மாதிரி முளைச்சி எங்கே வராங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிளாமரஸாக வராங்க. ஆனால் புல் மாதிரி காலையில் பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த புல், மத்தியானம் என்ன ஆயிடுது, கொஞ்சம் சாயுது, உலர்ந்து போகுது. அப்புறம் ஈவினிங் பார்த்தா உலர்ந்து போகுது, ஒன்றுமே இல்லாமல் செத்து போகுது, அழுகி செத்து போகுது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அப்படி நம்ம மனுஷர்களை பார்க்குறோமா? இவ்வளோ பெரிய மனுஷன் புல்லுப்பா வரோ புல்லு, ஐயோ எவ்வளோ குளோரியஸாக இருக்கிறார், பேரை வாங்கி புல்லின் பூ அது உலர்ந்து போகும், ரொம்ப நாள் இருக்காது, ஒரு நாள் போயிடும், புல்லு உதர்ந்து போவோம். அவர் என்ன சொல்கிறார் அந்த பேக்ரவுண்டில், எவ்வளோ சோகமான ஒரு சீட்டை கொண்டு வந்துட்டு, ஆனால் நீங்களோ பிறந்தது அப்படிப்பட்ட வித்தினாலே அல்ல, எப்படிப்பட்ட வித்து, அழியாத கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு ஒரு அழியாத ஜீவன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லா ஜீவனும் அழிந்து போக போகுது. ஒருவேளை அந்த புல்லுக்குள்ள நம்மளும் ஆதாமில் பிறந்ததுனால அந்த புல்லு மாதிரி ஒரு வாழ்க்கை, அழிஞ்சு போகிற வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த புல்லு மாதிரி வாழ்க்கை வந்து வாடி அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற அழியில்லாத வித்தின் ஜீவம் இன்னும் பிரகாசமாக வளருது, புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த புல்லின் ஜீவம் உள்ளான, வெளியில மனுஷன் போல தான் சொல்றாரு, வெளியில மனுஷன் சோர்ந்து அழுகி போயிட்டு இருக்கான், ஆனா உள்ளான மனிதனோ நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறான், மகிமையின் மேல மகிமை அடைந்திருக்கிறான். பேதுரு அதாங்க சொல்றாரு, உங்களுக்கு கிடைச்ச ஜீவன். ஏன் அந்த வித்தை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாருப்பாங்களா? அந்த வித்தை பத்தி பேசுறாரு, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அந்த வித்து, ஏன்னா ஒரு வித்துனால இந்த உலகத்துல ஏதாவது பிறந்துச்சுன்னா அந்த பிறந்தது வந்து அந்த வித்தினுடைய குணாதிசயத்தை எடுத்துக்கும் இல்லைங்களா? மாங்காய் வித்து வச்சா மாங்காய் மரம் தான் வரும். அந்த மாதிரி அழிவில்லாத வித்து தேவ வசனம், அந்த வித்துனால பிறந்திருக்கிற நமக்கு அழிவில்ல என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போறோம். அழிவில்லாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்திய உயிர் நமக்கு கிடைச்சிருக்கிறது. தேவன் எத்தனை காலம் உயிரோடு இருக்குவாரோ அத்தனை காலம் உயிரோடு இருக்கிற உயிர் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எல்லாம் அழிஞ்சு போற மாம்சத்துக்கு மத்தியில் ரெண்டாவது மறுபிறப்பு அடைந்த நீங்கள் அழிவில்லாத உயிர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதான் சொல்றாரு, அது எவ்வளவு அதிசயமான சத்தியம் யோசிச்சு பாருங்களேன். அதான் அந்த கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்களேன், உங்களுக்கு படிங்க,
உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே.
இதுவே எல்லாம் மலியிற போற உலகத்துல, சீரழிந்து போற, வாடி போற, புல்லை போல மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிற உலகத்துல அழியாத ஒரு என்றென்றைக்கும் நிலைநிற்கிற அழியாத வித்துனால மறு உயிர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த உயிர் சா காலங்கள இருக்க போகுது, அப்படிப்பட்ட உயிர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதான் பேதுரு சொல்றாரு. ஏன் இது சொல்றாரு? அன்புக்காக, அதை மறந்துட்டு போயிடக்கூடாது. அன்புக்காக, ஏன் அன்புக்காக சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க, நேரம் ஆயிடுச்சு. ஒரு ரெண்டு தூண் வச்சு ஒரு விளக்க வைக்கிற மாதிரி பேதுரு இந்த வசனத்தை சொல்றாரு. முதலாவது தூண் என்ன? நம்ம பக்கம் நம்ம செஞ்சது என்ன செஞ்சிருக்கிறோம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஆத்தும சுத்திகரிப்பை நம்ம அடைந்தோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம செஞ்சது, அது நம்ம செய்யறது எதுனால முடிஞ்சிச்சு? தேவன் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்ததுனால தான் அந்த பவர் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு தூணை வச்சு அது மேல ஒரு விளக்க வைக்கிறார். அந்த விளக்கு என்ன? அன்பு. இந்த ரெண்டு தூண் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குதோ அந்த அன்பு அவ்வளோ பிரகாசமா உயர்வா இந்த உலகம் பார்க்க முடியும். அப்படி வைக்கிறார் இந்த ரெண்டு தூண். ஏன் இந்த அழிவில்லாத விஷயம் கொண்டு வரணும்? ஏன் இந்த புல்லெல்லாம் விஷயம் கொண்டு வரணும்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கையில வளர்றோமோ, நான் இந்த உலகத்தோடு என் வாழ்க்கை முடிய போறதில்லை. நம்ம அன்பு செய்யறதுக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? என்னங்க தடையா இருக்கு? நம்மள அன்பு சுதந்திரமா அன்பு செய்யாதபடிக்கு தடையா பிடிக்கிறது வந்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் பில்லு, இந்த உலகத்தின் பூ. ஏன் இந்த அன்பு வந்து மேக்சிமம் நம்ம செய்யணும்னா என்ன ஆகும்? நம்ம தடையா பிடிக்கிறது இந்த உலகத்தின் பூ. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தின் மகிமை இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த அன்பு ரொம்ப காஸ்ட்லிங்க சில டைம்ல. ஏன்னா சில டைம்ல நமக்கு செஞ்ச பெரிய பாவத்தை நம்ம மன்னிக்கணுமா இருக்கணும். ரொம்ப இயேசு காமிச்ச மாதிரி காட்டணும்னா ரொம்ப தாழ்மை வேணும். ரொம்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் பெருமை. புல்லின் பூ, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய பேர் என்ன, எனக்கு போய் எப்படி செஞ்சுட்டாங்களேன்னு புல்லின் பூ என்ன பெருமை பாராட்டுற மாதிரி பெருமை பாராட்டுற ஆளுங்க நமக்கு. நாளைக்கு போய் அழிய போற ஆளுங்க, நாளைக்கு வாடி போற ஆளுங்க, என்ன பெருமை இருக்குது நம்மளுக்கு. அந்த புல்லின் பூ மகிமை எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் பூ பா, வாடி போற பூ. அதுல விஷயமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிருக்கிறதுனால அதுல மேன்மை காட்டாதீங்க. புல்லின் பூல இதுபடாதீங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப தாழ்மை வேணும். ரொம்ப பந்தா பண்றதெல்லாம் விட்டுருணும். நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி கேவலப்படுத்தும் போது அன்பு காட்டுற மனசு வேணும். நமக்கு தீமை செய்யும் போது நன்மை காட்டுற மனசு வேணும். பழி வாங்குற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளையே சில நேரத்தில் நமக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்க முடியாத அவங்களுக்கு ரொம்ப செய்ய வேண்டிய நிலைமையா போயிடும். அதெல்லாம் எப்போங்க செய்ய முடியும்? நம்ம எப்போ இந்த புல்லின் பூ இன்னும் இதை உணர்றமோ, இந்த உலக மகிமையெல்லாம் வீணுன்னு உணர்றமோ, அப்பத்தான் இந்த அன்பு சுதந்திரமா காட்டுறதுக்கு பவர் நமக்கு கிடைக்குது. அந்த இந்த புல்லின் பூவின் பயம் எப்ப நீங்குது தெரியுமா? இது அழியாத வித்துல நான் பிறந்திருக்கிற வாடாத சுதந்திரம் எனக்கு கடவுள் வச்சிருக்கிறாருன்னு நம்ம நம்பிக்கை அது வளரும் போது என்ன ஆகுது? அன்பு சுதந்திரமா காட்டுறதுக்கு நம்மளால முடியுது. அன்பு காட்ட முடியாததுக்கு நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த உலக மகிமை தான் இல்லைங்களா? நம்ம பேர் நம்ம ஏன் கட்டு போனோம், நம்ம ஏன் லாஸ் ஆகணும், நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அப்படித்தானே வருது. ஏன் இந்த உலக மகிமை நமக்கு பெருசா போகுது? அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த வசனத்தை நமக்கு சொல்றாரு. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். ஒரு சில பயன்பாடுக்கு நான் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பில்லர்ஸை வச்சு அந்த அன்பு உயர்த்துற, அந்த அன்பு நம்ம காட்டணும். ஏன்? நீங்கள் உங்க ஆத்தும சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்க ஆத்தும சுத்திகரிப்பு ஏற்பட்டதுனாலே, நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பித்ததுனாலே, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்ததுனாலே, மாயமற்ற ஊக்கமான இருதயத்திலிருந்து வருகிற அன்பு உங்களால் காண்பிக்க முடியும். இந்த உலகம் வந்து எங்க பார்த்தாலும் போர், சண்டை, விரோதம், பொறாம, கோபம் இல்லைங்களா? அது தாங்க நிறைஞ்சிருக்கு. ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் அண்ணன் தம்பிங்களும் அடிச்சுக்கிறது தான், இது தான் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு உலகத்துல உண்மையான அன்பு அவருடைய சபையில் இருக்கணும்னு இயேசு நம்மளை அழைக்கிறார். சபைன்னு பேர் வச்சிருக்கோம், என்னங்க இருக்குது? ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற ஓனா இங்கத்தான். வியாதிகளை காரணம் காமிச்சு, மக்களுடைய ஏழ்மைய காரணமா வச்சு, தங்களை உயர்த்திக்கிட்டு பெருசு பணத்தை சம்பாதிக்கிற சபைகள் தான், தங்களை உயர்வு படுத்திக்கிற சபைகள். அன்பா இருக்குது அங்க? அந்த மாதிரி ஒரு பொலித்தனமான கிறிஸ்தவத்துக்கு மாதிரி உண்மையான அன்பு இருக்கும்படிக்கு சத்தியம் இருக்கிற மக்கள்கிட்ட நமக்கிட்ட ஆண்டவர் வேண்டுதல் கேட்கிறார். உங்களுக்கு தான் அது முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் இருக்கு. அத நம்ம செய்வோமா? அந்த அன்பு நம்மளுக்கு மத்தியில் இருக்கணும். அங்க ரெண்டு மூணு காரணங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு மூணு பயன்பாடுக்கு, முதலாவது இந்த அன்பு மேல் பார்வையானது அல்ல, வெறும் உணர்ச்சியில அல்ல. இது பிராக்டிக்கலா இருக்கணும். பிராக்டிக்கலா இருக்கணும். எங்க மாதிரி பிராக்டிக்கலா இருக்கணும்? எத்தனையோ பேர் வளர முடியாம பாவத்துல போராடுறாங்க இல்லைங்களா? ஆவிக்குரிய ஜீவத்துல வளர முடியாம கல்யாண பிரச்சனை இருக்கு சப் வீட்டில் இல்லைங்களா, கல்யாண பிரச்சனை, புள்ள வளர்ப்பு பிரச்சனை, சில பேர் தனியாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, அனாதைகள், விதவைகள், எவ்வளோ விதங்களில் இருக்கிறாங்க, மனசு உடைஞ்சி சில பேர் இருக்கிறாங்க, சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் உடல் சுகவீனத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை இயேசுடைய அன்பை காட்டுறது. நம்ம என்ன நினச்சிக்கிறதுனா, எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க, பணம் இல்லைங்க, நான் எப்படி அந்த அன்பை காட்ட முடியும், வெறும் பணம் கொடுக்கறதோ இல்லையா, வெறும் பணக்காரங்களுக்கு ஒண்டியா இந்த அழைப்பு. உங்களுக்கு தெரியுமா, பேதுரு எழுத ஆளுங்களை 99% அடிமைகள், ஏழைங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு இருக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி மக்களுக்கு தான் பேதுரு எழுதுகிறார். பணம் இல்லைங்க இதுக்கு தேவை, மனசு தேவை, இயேசுடைய அன்பு துள்ளுகிற மனசு தேவை. அந்த அன்பு எத்தனையோ தேவைகளை நம்மனால முயற்சினால ஆறுதல்னால துணையா இருந்து ஆலோசனை சொல்லி அவங்க கூட ஜபம் பண்ணி 100 விதங்கள்ல இருக்குங்க, பல விதங்கள்ல அன்பு செய்யலாம், பணம் தான் தேவைன்னு இல்லை, பல விதங்கள்ல நம்ம அன்பை காட்டலாம் இயேசுடைய அன்பு. முதலாவது அதை புரிஞ்சுக்கணும், நம்முடைய முயற்சினால பல விதங்கள்ல நம்ம காட்டலாம் இந்த அன்பு. ரெண்டாவதாக வெறும் வார்த்தையில இது செயல்ல இருக்கணும்னு பாக்குறோம். ரெண்டாவதாக பைபிள் முழுவதமாக இந்த அன்பை திருப்பி 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 நமக்கு சொல்லுதுங்க. பேதுருவே 4 அதிகாரத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சோம் இல்லைங்களா, திருப்பி திருப்பி ஏன் அதை சொல்லணும், ஏன் அதை சொல்லணும்னா, பரிசுத்தாவி நமக்குள்ள அந்த அன்பை ரட்சிப்புல ஊத்தி இருந்தாலும் பரிசுத்தாவி சாதனங்கள் மூலமா தான் வேலை செய்யுது. இந்த கட்டளையை திருப்பி திருப்பி வேதத்துல கொடுக்கும் போது அந்த கட்டளை, அந்த நம்ம உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற தூங்கி இருக்கிற அன்பை ஊக்கு வைத்து அனல் மூட்டி அதிகப்படுத்து. அதனால தான் அந்த கட்டளை திருப்பி திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா அந்த சாதனத்தை பயன்படுத்தி பரிசுத்தாவி உள்ளுக்குள்ள ஊத்துன அன்பு நமக்கு வளர ஆரம்பிக்குது. அதனால தான் வேதம் திருப்பி 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 நமக்கு சொல்லுது, அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்க. அந்த கட்டளை திருப்பி திருப்பி வர்றத பாக்குறோம். மூன்றாவதாக இந்த அன்பு பிராக்டிக்கலா எப்படி செய்யறதுன்னு வேதம் நமக்கு கோட்பாடு போட்டிருக்கு. நம்மளா நினைச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது, புரியுதுங்களா. அன்பு வந்து அவர் ரொம்ப நான் அன்பு செய்கிறேன் ஒரு சகோதரனை, அதனால ஒரு இடத்துல நடந்திருக்கு, அவர் ஒரு ஹோமோ செக்ஷுவல், அவருக்கு நான் உதவி செய்கிறேன், அதான் அன்பு. இல்லை ஒரு சகோதரனை ரொம்ப அன்பு செஞ்சு அதனால எங்களுக்கு காதல் வந்துருச்சு, அதுவா அன்பு? இல்லை, இந்த அன்புக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. இந்த அன்பு எப்படி செய்யணும்னு, எப்படி வெளிப்படுத்தணும்னு வேதம் காட்டியிருக்கு. சில நேரங்கத்தில் ரூடாக இருக்கணும் இந்த அன்பு, சில நேரத்தில் பாவத்தை பார்க்கும்போது திட்ட செய்யணும் இந்த அன்பு, புரியுதுங்களா. கொடூரமாக பேசுறது அன்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாக நடக்கும்போது தப்புன்னு சொல்லணும் இந்த அன்பு, அதுதான் அன்பு காட்டுறது. இந்த அன்புக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் இருக்கு, நிறைய இடங்களில் வேதம் சொல்லியிருக்கு. ரெண்டு சஜஷன் நான் சொல்லலாம். முதலாவது வந்து இந்த ரெண்டாவது பலகையில் அன்பு காட்டுறது எப்படின்னு போட்டிருக்கு. அதாங்க என்ன சொல்லுது, உன்னுடைய பிறன் கொலை செய்யாது இருப்பாயாக. என்ன அர்த்தம், உன்னுடைய பிறனுக்கு சுகத்தில் எந்த விதத்திலையும் கெடுதல் வராத படிக்க அவங்க சுகத்துக்கு நல்லது செய் இல்லைங்களா, நல்லது செய் அவங்களுக்கு, நல்லது செய் சுகத்துக்கு பார்த்துக்க. வேசித்தனம் செய்யாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு எந்த விதத்தில் பொருளாதார சேதம் ஏற்படாத படிக்க அந்த பொருளாதாரத்தில் அவங்களை எப்படியாவது உயர்த்த முடியுமான்னு நம்ம பார்க்குறதாங்க அன்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கொள்ள அடிக்கலாமா, இல்லை திருட்டு செய்யலாமா, ஏன்னா நான் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அது இல்லை அன்பு. அந்த எப்படி அன்பு செய்யணும்னு 10 கட்டளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, மற்றவங்களுடைய அன்பு. மூன்றாவதாக மற்றவனுடைய பிறனுடைய பொருளுக்களையோ மனைவியோ பார்த்து அவனுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதேன்னு இச்சிக்காது, அதான் அங்கே அன்பு, அதுதான் அன்பு. முதலாவது 10 கற்பனை நமக்கு சொல்லித்தருது எப்படி அன்பு செய்யணும்னு. முதலாவது கட்டளை பரிசுத்தம், ரெண்டாவது கட்டளை அன்பு, இது ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்து போகணும். தனியாக அன்பு பரிசுத்தத்தை குலைக்கிற மாதிரி எப்போவும் அன்பு வந்துடாது, புரியுதுங்களா, அது அன்பே இல்லை. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. இன்னொன்று இப்போ கைடன்ஸ் என்ன கொடுக்கலான்னா, 1 Corinthians 13 கிளியராக அன்பு என்ன செய்யும், அன்பு என்ன செய்யாதுன்னு நமக்கு சொல்லியிருக்கு. 7 காரியங்கள், இதெல்லாம் அன்பு செய்யும், இதெல்லாம் அன்பு செய்யாதுன்னு அன்பு சொல்லியிருக்கு. சரி, கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்ம மெய்யாகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க மறுபடியும் பிறந்திருக்கிறோன்றதுக்கு அடையாளம் அன்பு. சபையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம இயேசுடைய சபை, உலகம் இயேசுடைய சபை நம்மளை பார்த்து இயேசுடைய சபைன்னு சொல்றதுக்கு அடையாளம் என்ன சொல்லியிருக்கிறாரு, அன்புன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நியாய தீர்ப்புலையும் ஆண்டவர் நீ விசுவாசி அவிவிசுவாசின்னு பிரிக்கிறதே இந்த விஷயத்த வச்சுப்பான். தெரியுமா, ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 25, இதோடு நான் முடிக்கிறேன். 2 ஆடுகளை பிரிக்கிறார், செம்மறி ஆடு, வெள்ளாடு. ரெண்டு ஆடுகளை பிரிச்சு வெள்ளாடு பார்த்து என்ன சொல்றாரு? 37:25-37.
அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு ராஜா, பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி இருக்கிற என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார்.
என்ன பயங்கரமான வசனம் பாருங்களேன். நியாய தீர்ப்பு வருது, இவங்க எல்லாம் என்னுடைய ஆடுகள் இல்லைன்னு பிரிக்கிறார். இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறவங்க, இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறவங்க யாருன்றாருனா, பாருங்களா, அவர் எந்த பாராமீட்டரும் அவர் யூஸ் பண்ணல. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் காவல்ல இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன், சாப்பாடு இல்லாம இருந்தேன், கஷ்டத்துல இருந்தேன், என்னை வந்து நீங்க பாத்தீங்கன்றார். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு? நான் 41 படிங்க.
அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே
போங்கள்.
ஏன்? நீங்கள் எனக்கு போஜனம்
கொடுக்கவில்லை, செய்யவில்லை, பார்க்கவில்லை. இதாங்க சர்ச்சுக்கு வந்து போறது இல்ல கிறிஸ்தவம், பைபிள படிச்சு தூங்குறது இல்ல கிறிஸ்தவம். நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்களேன். நீங்க பார்க்கவில்லை, செய்யல, அதுக்காக நீங்க நரகத்துக்கு போக போறீங்க. நீங்க பார்த்தீங்க, செஞ்சீங்க. தேவ அன்பு உண்மையா உங்களுக்குள்ள மறுபடியும் பிறந்திருந்தா தேவ அன்பு உள்ள இருக்கும். தேவ அன்பு உண்மையா உங்களுக்கு இருந்தா அது உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்காது, உணர்ச்சி அளவுல இருக்காது. உண்மையாக கஷ்டம் இருக்கும் போது போய் ஏதாவது செஞ்சு வைக்கும், கிரியையில காண்பிக்கும். அது அதை நீங்க காண்பிச்சிங்க, அதனால தான் நீங்க பரலோகத்துக்கு என்னுடைய ஆடுகள், என்னுடைய சகோதர சிறியவர்களுக்கு நீங்க ஒன்னு செய்யும் போது அது எனக்கே நீங்க செஞ்சீங்கன்றார் இயேசு. இன்னைக்கு நியாய தீர்ப்புக்கு நம்மளை அழைச்சார்னா, உங்களை எல்லாரையும் அழைக்கிறார். எந்த விதத்துல உங்களுடைய சகோதரங்களுக்கு இயேசுடைய அன்பை நீங்க காமிச்சிருக்கிறீங்க? இயேசு எதை பார்த்து சொல்லுவார்? நீங்க மெய்யாகவே என்னுடைய வெள்ளாடுகள்னு சொல்லுவார். நம்ம மனசாட்சியை நம்ம கேட்டு பார்ப்போம். அவ்வளவு கம்பீரமான சத்தியம் பாருங்களேன், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப கம்பீரமான சத்தியம். இதை வச்சு தாங்க நியாய தீர்ப்புல அவருடைய மக்கள் அவருடைய மக்கள் இல்லைன்னு அவரு முடிவு பண்றாரு. பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டோம், நம்முடைய இருதயத்துல இந்த அன்பை வளர்க்கறதுக்கு உதவி செய்யட்டோம். இன்னும் ஆண்டவருடைய அன்பே இல்லாதவங்க, மறுபடியும் பிறக்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, என்னென்னவோ நினைச்சுக்கலாம். அது ரட்சிப்புன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பெரிய பவர் வந்துடும். நீங்கள் இயேசுகிட்ட இன்னும் வராது காரணம், நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. உங்கள் ஆத்மாத்தின் அகோரத்தை நீங்கள் இன்னும் உணரல, பயங்கரத்தை இன்னும் உணர். அந்த பயங்கரத்தை உணருங்க. ரொம்ப பயங்கரம், சத்தியத்துக்கு கீழ்படியாததுக்கு காரணம் ரொம்ப பயங்கரமாக ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் இருக்கிறீங்க. பாவத்தில் மரித்திருக்கிறீங்க. அதனால தான் நெஞ்சில் வெறும் கசப்பு, கோபம், தூக்கம் இல்லை, விரோதம் வர்றதே காரணம். அதுலேருந்து வெளியே வர பாருங்க, இயேசுகிட்ட வாங்க. இந்த உலகத்தின் மகிமை எல்லாம், இந்த மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் பூவை போலவும் அழியிற ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா? அதுக்காகத்தான் இயேசுகிட்டே வர்றதில்லை. ஏன்னா பூவு போயிடும், புல்லின் பூவை போயிடும், அதுக்காகத்தான் வர்றதில்லை. அதெல்லாம் அழிஞ்சு போகும். ஒன்றுமே நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த வாழ்க்கையில் போயிருந்தேன்னா என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறேன், பார்த்துட்டு அம்மாய் அந்த பொண்ணை பின்னாடி போயிருந்தா வாழ்க்கை கெட்டு போயிருக்கோம். அதெல்லாம் பூ, வாடி போகிற பூ. அதை விட்டுட்டு ஆண்டவருடைய அழைப்பு விட்டுறாது. ரொம்பவோ மகத்தான அழைப்பு. அந்த அழைப்பு, அந்த வித்து அழிவில்லாத அந்த பூவை விட்டுருங்க. புல் அது, பூ அது, அது அதை விட்டுட்டு அழிவில்லாத வித்தின் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும், அழிவில்லாத ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை, என்ன மகிமையான வாழ்க்கை, அதை நாடி வாங்க. ஜெபம் பண்ணுங்க.